இன்றைய தினம் சைவ சித்தாந்த ஞானசாஸ்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கத்திற்கு மாதவ சிவஞான வீதிகள் பொழிப்புரை 16வது பட்டத்து குருமூர்த்திகள் அருளி செய்துள்ள பதவுரை ஆகியவற்றை சிந்திப்பதற்கு குருவர்கள் கூட்டி வைத்துள்ளது. 2வது சூத்திரத்தை 2வது இரண்டத்திலே இருவினை பலன்களை உயிர்களுக்கு முதல்வனே ஊட்டுவான் என்று வலியுறுத்தக்கூடிய இடத்திலே முதல்வன் அரசன் போலவும் மருத்துவன் போலவும் விளங்கி வினைப்பலன்களை ஊட்டுவான் என்று சொல்லக்கூடிய இடத்திலே அரசன் போல விளங்கி எவ்வாறு வினைப்பலன்களை ஊட்டுவான் என்பதை விளக்கி முடித்த பிறகு மருத்துவனாக விளங்கி எவ்வாறு இருவினை பலன்களை ஊட்டுகின்றான் என்று சொல்லும் இடத்தில் இறுதியிலே அதனுடைய இறுதிப் பகுதியிலே இருக்கின்றோம். மண்ணுளே சில வியாதி மருத்துவன் அறுத்தியோடும் திண்ணமாய் அறுத்துக்கு எரி தீர்த்திடும் சில நோயெல்லாம் கண்ணிய கட்டிப்பாலும் கலந்து உடன் கொடுத்து தீர்ப்பன் அண்ணலும் இன்பத்துன்பம் அறுத்தியே வினை அறுப்பன் என்ற பகுதியிலே நம்முடைய சிந்தனை இருந்து வருகின்றது. பாவம் ஒரு நோய் என்பது போல புண்ணியமும் ஒரு நோய். நோய் என்பது என்ன? இயல்பாக நாம் என்ன உணவை நம்முடைய உடலுக்கு வலிமை தரக்கூடிய உணவை அருந்தக்கூடிய தகுதியை இழக்கச் செய்து நம்மை வருத்துவது எதுவோ அது நோய். உயிர்கள் இயல்பாக எந்த அனுபவத்தை அனுபவித்திற்கு உரியன என்று சொன்னால் சிவானுபவத்தை அனுபவித்திற்கு உரியன. ஆகவே உயிர்களுக்கு உரிமையுடைய இந்த சிவானுபவத்தை அனுபவிக்க விடாமல் உலகத்து இன்பதுன்பங்களையே அனுபவிக்குமாறு அந்த உயிர்களை நிறுத்துவது எது என்று சொன்னால் அந்த உயிர்கள் செய்த முன்வினை. அந்த முன்வினைக்கும் காரணமாக இருப்பது மூலமலம் ஆணவமலம். அதான் யான் எனது என்ற செருக்கை ஏற்படுத்தியது. அந்த செருக்கோடு வினைகளை செய்யும் போதுதான் அது கண்மமலமாக பந்திக்கின்றது. இதெல்லாம் ஏற்கனவே நான் அறிந்த விஷயங்கள். ஆக அந்த முன்வினை தான் வந்து உயிர்களை எந்த நிலையிலே நிறுத்துகின்றது என்று சொன்னால் சிவானுபவத்திற்கு உரியவராய் இந்த உயிர்களை முன்னேற விடாமல் உலகத்து இன்ப துன்பங்களிலேயே அழுந்தும்படி இந்த முன்வினைதான் செய்கின்றது. ஆகவே இன்பத்திலே அழுத்துகின்ற புண்ணியமாயினும் சரி துன்பத்திலே அழுத்துகின்ற பாவமாயினும் சரி இரண்டுமே நோய்கள் தான். பாவமாகிய நோய்க்கு துன்பம் மருந்தாக இருப்பது போல் புண்ணியமாகிய நோய்க்கு இன்பம் மருந்தாகின்றது. அதை மருத்துவன் ஓமையை வைத்து அருமையாக விளக்கி காட்டினார். சில நோய்களை தீர்ப்பதற்கு மருத்துவன் அறுவை சிகிச்சை முறையினை கையாளுகின்றார். அது பார்ப்பதற்கு கடுமையானதாக தோன்றுகின்றது. ஆனால் ஆதரவோடும் உறுதியோடும் அந்த செயலை மருத்துவன் செய்கின்றான். ஆனால் சில நோய்களுக்கோ இனிய உணவு பதார்த்தங்களை கொடுத்து அவற்றை உண்ணுமாறு செய்கின்றன. அவை உணவாகவும் இருக்கின்றன மருந்தாகவும் இருக்கின்றன. அவையே மருந்தாகவும் இருக்கின்றன அல்லது அவற்றிலே பால் பழங்களிலே மருந்தை கலந்தும் கொடுக்கின்றன. ஆக இப்படி அவரவர் நோய்க்கு ஏற்றபடி மருத்துவன் கொடுக்கின்ற மருந்துகளும் வேறுபட்டு விளங்குதல் போல அவரவர் முன்வினைக்கு ஏற்றபடி சிவபெருமான் கொடுக்கின்ற பலன்களும் வேறுபட்டு விளங்குகின்றன என்று கூறினர். அவ்வன் நோய்களுக்கு ஏற்ப மருத்துவன் செய்யும் இருவேறு வகையும் மருந்தாதல் இருவேறு வகை. ஒன்று கடுமையான ஒரு முறையாக தோன்றுகின்ற இந்த அறுவை சிகிச்சை மேலும் கசப்பான மருந்துகளை கொடுத்தல் இவையெல்லாம். இன்னொரு வகை என்ன அப்படின்னா இந்த மாதிரி நல்ல இனிமையான உணவு பதார்த்தங்களையே கொடுத்தல். இந்த இருவேறு வகையும் மருந்தாதல் இதை வந்து மருத்துவனை வந்து இவருக்கு நல்ல பழங்களை எல்லாம் கொடுத்து சிறப்பு செய்கின்றீர்கள் அவர் என்னடானா அறுவை சிகிச்சை செய்கின்றீர்கள் யாரும் மருத்துவர் நோவது கிடையாது. ரெண்டுமே மருந்தாக உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. அது மாதிரி முதல்வன் ஊட்டுகின்ற இன்ப துன்பங்களையும் இன்பமாயினும் சரி துன்பமாயினும் சரி இரண்டையுமே மருந்தாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார். அதான் கூறுகின்றார் அவ்வன் நோய்களுக்கு ஏற்ப மருத்துவன் செய்யும் இருவேறு வகையும் மருந்தாதல் உலகத்து காணப்படுதலின் அவ்வாறே முதல்வன் நுகர்விக்கும் இன்பத் துன்பம் இரண்டும் மருந்தாதல் உணர்ந்து கொள்க என்பதான் என்பது சுவாமியுடைய பொழிப்புரை. இந்த பாடலும் இதற்கு மேலே சொன்ன இரண்டு பாடல்களும் மருத்துவன் போல விளங்கி எவ்வாறு சிவபெருமான் வினைப்பலன்களை ஊட்டுகின்றார் என்பதை சொன்னது. மருத்துவனுக்கு சித்தியார் பாடல்ல வந்து என்ன சொல் வைத்திருந்தார் அதாவது இந்த 2வது சூத்திரத்து 2வது அதிகரணத்தினுடைய முதல் பாடல் இந்த பாடல் எழுகின்ற தடை விடைகளைத்தானே விளக்கமாக கூறி வருகின்றார். இந்த முதல் பாடல்ல மருத்துவன் சொல்ற இடத்துல தரணி என்று வைத்திருந்தார். அதற்கு மருத்துவன் அற்புதமாக விளக்கம் கொடுத்தது நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் தான். ஆகவே அந்த சொல்லை பயன்படுத்தி எழுதுகின்றார். அந்த முதல் பாடலை நமக்கு நினைவூட்டுகின்றார். அந்த பாடலுடைய விளக்கமாகத்தான் இத்தனை பாடல்களும் வந்துள்ளன என்று நமக்கு உணர்த்துவது போல, அங்க மருத்துவன் சொல்லாம தரணின்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அந்த சொல்ல வச்சு எழுதுறார், இவை மூன்று செய்யுளானும் தரணி போல தருமாறு தெரித்து கூறப்பட்டது. தரணின்னா அந்த இடத்துல மருத்துவன். தரணம் என்ற வடமொழி சொல்லானது கடக்க செய்தல் என்ற பொருளை தரும். நோயை கடக்க செய்வதனாலே மருத்துவனுக்கு தரணி என்பது காரண பெயராய் வந்தது என்று சுவாமிகள் ஏற்கனவே கொடுத்திருந்த விளக்கத்தை நாம் பார்த்திருக்கின்றோம். இனி வரக்கூடிய பாடல்கள் என்ன சொல்கின்றார் என்றால், அந்த அண்ணல் ஊட்டுகின்ற இன்ப துன்பங்களை உயிர் அருந்தும் முறைமை எவ்வாறு. முந்தின பாடல் வந்தது, அண்ணலும் இன்ப துன்பம் அறுத்தியே வினை அறுப்பன் என்று முந்தின பாடல முடிச்சார் இல்லையா, அதுல சுவாமி அண்ணல்னு கொடுத்திருந்தார் சிவருமான். அந்த அண்ணல்ங்கிற பதத்தை குறித்து சொல்றார், அண்ணல் எவ்வாறு இன்ப துன்பங்களை ஊட்டுகின்றார், அந்த இன்ப துன்பங்களை எவ்வாறு ஊட்டுகின்றான்னு சொல்லியாச்சு, அரசன் மாதிரி மருத்துவன் மாதிரி ஊட்டுகின்றார், அவ்வாறு ஊட்டுகின்ற இன்ப துன்பங்களை உயிர் எவ்வாறு அனுபவிக்கின்றது, அந்த முறைமை என்ன என்பதை வரக்கூடிய பாடலே சொல்கின்றார். அதான் அண்ணல் அறுத்தும் அவ் இன்ப துன்பங்களை உயிர் அருந்தும் முறைமை எவ்வாறு என்பார்க்கு என்று கேட்பவர்களுக்கு, இன்ப துன்பத்து இவ்வுயிர் பிறந்து இறந்து வருவது போவதாமாறு கூறுகின்றார். போன பாடலோடையும் தொடர்பு படுத்தினார், இன்ப துன்பத்து உயிர் இறந்து பிறந்து வருவது போவதுங்கிறது இந்த இருவினை அதிகரணத்து முதல் பாடல சொன்னது. இந்த இரண்டாம் அதிகரணத்துத்தான் இருவினை அதிகரணம் சொல்றாங்க. இந்த இரண்டாம் அதிகரணத்து முதல் பாடல சொன்னதுதான். அந்த முதல் பாடலை நாம் ஞாபகப்படுத்தினால் நமக்கு நல்லா இருக்கும். இருவினை இன்ப துன்பத்து இவ்வுயிர் பிறந்திறந்து வருவது போவதாகும் அப்படின்னு தொடங்குச்சு இல்லையா. அப்ப எவ்வாறு அந்த இன்ப துன்பங்களை நுகர்ந்து இந்த உயிர் வந்து போகின்றது, அதாவது பிறந்து இருக்கின்றது, எல்லா வினைப்பழங்களையும் இந்த பூ உலகிலேயே அனுபவிக்கின்றனவா, இந்த உயிர்கள்லாம் வேறு உலகங்கள் அனுபவிக்கணும், எப்படி அந்த உடலையும் இதே மாதிரி உடல் தான், அந்த உலகத்திலையும் இதே மாதிரி உடல் தானா, இப்படிலாம் ஐயங்கள் வரும் இல்லையா. இன்ப துன்பங்களை அனுபவிக்கும் முறைமையை வந்து சொல்லக்கூடிய அருமையான பாடம். பூதனா சரீரம் போனால் புரியட்ட ரூபந்தானே, யாதனா சரீரமாகி இன்ப துன்பங்கள் எல்லாம் நாதனார் ஆணை உயிக்க, நரகொடு சொர்க்கந்துய்த்து தீதிலா அணுவாய் யோடி சேர்ந்திடும் சீவனெல்லாம் என்று சொன்னார். அதாவது இறப்பு வருகின்றது என்று சொன்னால் உயிர் ஒன்றும் அழிந்து போகவில்லை. உயிர் நாம நாம உயிர் தான், உயிர் தான் நாம, நாம அழியவில்லை. பதி பசு பாசம் மூன்றுமே அனாதி, சைவ சித்தாந்த அடிப்படை. பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில், பதியினை போல் பசு பாசம் பதி அனாதிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இறைவனுக்கு தோற்றமும் கிடையாது அழிவும் கிடையாதுன்னு தெரியும். அதனால அதை எடுத்து காட்டி சொன்னார், பதிக்கு தோற்றம் அழிவும் கிடையாது இல்லையா, அது எல்லாருக்கும் ஒப்பக்கூடியது தானே. அத மாதிரிதான் பசு பாசங்களுக்கும் தோற்றம் அழிவு கிடையாது. அனாதினா என்ன சொல்ற என்ன பொருள், தோற்றமும் கிடையாது அழிவும் கிடையாது என்றும் இருப்பது, ஆதிக்கு எதிர்ப்பதும் அனாதி. ஆகவே இப்போ மரணம் வருகின்றது என்று சொன்னால் என்ன, அதுல உடம்பு அழியும். உடம்புலையும் தூள உடம்பு சூக்கு உடம்பு ரெண்டு வகை உடம்புகள் உள்ளது. அதுல தூள உடம்பு தான் அழிகின்றது, சூக்கு உடம்பு கூட அழியல, அது முத்தியில தான் நம்ம விட்டு நீங்கும். அது வரைக்கும் சூக்கு உடம்பு அப்படியே இருக்கும், உயிர் கூட சேர்ந்தே இருக்கும். அந்த தூள உடல் மட்டும்தான் அழிகின்றது, வேற ஒண்ணும் கிடையாது. அதான் அந்த தூள உடலுக்கு தான் என்ன பேர், தூள உடல் தான் மனிதன் விலங்கு தாவரம் அப்படின்னு அந்த பிறவி பேதத்துக்கு காட்டியிருப்பது தூள உடம்பு தான். அந்த மனிதன்லையும் ஆண் பெண் நமக்கு புலனாகின்ற இந்த உடம்பு தான், ஏழு வகை தாதுக்களாலான உடம்பு, தோல் ரத்தம் இறைச்சி மேதை எலும்பு போன்ற தாதுக்கள் சொல்றாங்களே, ஏழு வகை தாதுக்களாலான இந்த உடம்பு உடம்பு தான், இதுதான் தூள உடம்பு என்பது. இதுக்கு பூதனா சரீரம்னு பெயர். பூதனா சரீரம் போனால் இந்த தூள உடம்பு கழிந்த வழி, இத்தூள உடம்பு கழிந்த வழி நீங்கிய போது புரியட்ட ரூபந்தானே, புரியட்ட ரூபம் அதுதான் சூக்ம உடம்பு. அது ஏன் புரியட்ட உடம்புன்னு பேர் இருந்ததுன்னா அது அடுத்த அதிகரணத்தில் விளக்கமா பார்க்க இருக்கிறோம். இந்த சூக்ம உடம்பு இருக்கு, அந்த சூக்க உடம்பு நின்றும் யாதனா சரீரமாகி இன்னொரு சரீரம் உண்டாகும். புரியட்ட சரீரத்திலிருந்து இன்னொரு சரீரம் உண்டாகும். புரியட்ட சரீரம் என்ன, சூக்ம உடம்பு. தூள உடம்பு போயிட்டா சூக்கம் உடம்பு அப்படியே இருக்கிறது. அது அப்படியே இருக்கிறது மட்டுமல்ல, அதிலிருந்து வேற ஒரு உடம்பு உண்டாகிறது. அது என்ன உடம்பு, அதுக்கு பேர் என்னன்னு கேட்டா யாதனா சரீரமாகி. ஆகி அப்படின்னா இந்த இடத்துல ஆகன்னு இருக்கணும், ஆக அப்படின்னு இருக்க வேண்டியது ஆகின்னு இருக்கிறான். ஆகன்னு ஏன் இருக்கணும்னு சாமி சொல்றாங்க, செய்யுள்ள ஓசைக்காக அந்த ஆகங்கிறது ஆகின்னு இருக்கலாம், ஆனா உண்மையில பொருள் பண்ணும் போது அது ஆகன்னு இருந்தாதான் அந்த பொருள் சிறக்கிறதா. ஏன் அப்படின்னா, இந்த சூக்ம உடல் இருக்கு, இதுல பல்வேறு தூள உடல்கள் வந்து உள்ள அடங்கி இருக்கின்றன. வினைக்கு ஏற்ப என்ன தூள உடல் வெளிப்படணுமோ அதை சுவாமி வந்து வெளிப்படுத்துவார். எல்லா விதமான உடம்பும் சூக்கு உடம்புக்குள்ள இருக்கு, எல்லா விதமான தூள உடம்புகளும் சூக்கு உடம்புக்குள்ள இருக்கு. இந்த உலகத்திலேயே ஆணாகவும் பெண்ணாகவும் அதுலையும் பாருங்க, வெவ்வேறு தேசத்தை சேர்ந்த மனிதர்கள் வெவ்வேறு மாதிரி இருக்கு, வித்தியாசம் இருக்கு தோற்றத்துல. எந்த வகையான தோற்றமா இருந்தாலும் சரி, இந்த தூள உடம்பு தானே 84 லட்சம் யோனிபேதங்களாக விரிந்து கிடக்கின்றது. ஆணாகவும் பெண்ணாகவும் விலங்குகளையும் எத்தனையோ விலங்குகள், அது மாதிரி புழு பூச்சிகள் எத்தனையோ வகைகள், தாவரங்கள் எத்தனையோ வகைகள், நுண்ணுயிர்கள் எத்தனையோ வகைகள், எல்லாம் வந்து எல்லா விதமான உடல்களும் சூப்பு உடம்புக்குள்ள இருக்கின்றது, இருக்கின்றன. அதுல இருந்து தான் வெளிப்படுகின்றன. வினைக்கு ஏற்றபடி என்ன உடம்பு வெளிப்படணுமோ அது வெளிப்படும். ஆகையினாலே இந்த தூள உடம்பு நீங்கிவிட்டால் பெரிய அளவுல புண்ணியம் பாவங்கள் இருக்குன்னு வைங்க, அவற்றை வந்து இந்த உலகத்துல பிறந்து அனுபவிக்க முடியாது. பெரிய பெரிய புண்ணியங்கள்லாம் இருந்ததுன்னா சொர்க்கலோகத்துல போய் தேவர்களாக பிறவி எடுத்து அனுபவிக்கணும். அப்ப சொர்க்கலோகத்துக்கு இந்த உயிர் கொண்டு செல்லப்பட்டு அங்கு அந்த சொர்க்கலோகத்துக்கு ஏற்ற உடல் அங்க தோன்றும். அது என்ன உடல் அப்படின்னு சொன்னா, அதுக்கு வந்து பூதசார உடல். சொர்க்கலோக போகங்களை எல்லாம் அனுபவிப்பதற்குரிய உடலுக்கு பூதசார உடல். இந்த உடலுக்கும் அத மாதிரி தானே பேர் இருந்தது, அது இல்ல, அது பூதனா உடல். நம்ம உடலுக்கு என்ன பேர், பூதனா உடல், இது தூள உடல். சொர்க்கலோக போகங்களை அனுபவிப்பதற்கு உரிய உடல் எது, பூதசார உடல். இந்த பூலோகத்துக்குரிய உடலை வச்சுக்கிட்டு சொர்க்கலோக பேர்களெல்லாம் அனுபவிக்க முடியாது. இதுல வந்து ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டா வேற ஏதாவது ஒரு கோளாறு வந்துடும். இது அப்படிப்பட்ட உடல் இல்லையா, ஏதோ கொஞ்ச காலம் ஓட்டிட்டு இருக்கலாம், அதுக்கப்புறம் அதை சாப்பிடாத, இதை குடிக்காத, அப்படி இரு இப்படி இருன்னு இவ்வளவுதான், ரொம்ப வரம்புக்கு உட்பட்டது. அந்த உடல் அப்படி இல்லை. அங்க தேவலோகத்தில் உள்ள இதை விட மேலான போகங்கள் எல்லாம் மாயா போகங்கள் தான். மாயா போகங்கள்ல பூமியில் உள்ள போகங்களை விட அங்க உள்ள போகங்கள் உசத்தியம், அவ்வளவுதான். சரி, பெரிய பெரிய பாவங்கள்லாம் இருந்தா அதை அனுபவிக்கக்கூடிய இடம் என்னன்னா நரகம். அந்த நரக துன்பங்களை அனுபவிப்பதற்குரிய உடல் வேறு உடல். இந்த உடல் சின்ன சின்ன தாக்குதல்கள் வந்தாலே இந்த உடல் எளிதில் அழிந்து விடக்கூடிய உடல். ஆகவே நரக துன்பங்களை அனுபவித்திருக்கூடிய உடல் இருக்கிறதே, அதுக்கு என்ன பேரு, யாதனா சரீரம்னு பேர். அதைத்தான் இங்க சொல்லியிருக்கின்ற. அப்ப யாதனா சரீரத்தை மட்டும் சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும். பூதனா சரீரம் போனால் புரியட்ட ரூபம் தானே யாதனா சரீரமாகி, அந்த தூள உடல் நீங்கிவிட்டது, இந்த பிறவி முடிஞ்சிட்டது, ஒருத்தனுக்கு அவன் எடுத்த பிறவி முடிஞ்சிட்டது அப்படின்னா அந்த தூள உடல் நீங்கி போயிரும். தூள உடலை வச்சுக்கொண்டு இறுதி கடன்களை செய்து விடுவார்கள் சார்ந்தவர்கள். தூள உடல் நீங்கி போச்சு. சரி, அப்புறம் என்னாச்சு, இந்த சூக்ம உடல் இருக்கின்றதே அது மற்றவர்களுக்கு புலப்படாது. அந்த சூக்கம் உடல் இருந்து யாதனா சரீரம் தோன்றதுன்னு சொன்னார். யாதனா சரீரம் தோன்றதுன்னா அது நரக அனுபவத்துக்கு மட்டுமே உரியதல்லவா, யாதனா சரீரம் மட்டும்தான் தோன்றுமா? பாவம் முன்னை வினை, பெரிய பாவ வினை இருந்தா தோன்றும், புண்ணிய வினை இருந்தா பூதசார சரீரமும் தோன்றலாமே அப்படின்னா, அதான் அருளந்தி சிவாச்சாரிய சுவாமியுடைய திருவுள்ளத்தை அறிந்து பொருள் சொல்லியிருக்கின்றார்கள் நம்முடைய மாதவச்சுவையான. அதாவது அருளந்தி சிவாச்சாரியார் கொண்ட அருளாளர்களுக்கெல்லாம் நரகம் சொர்க்கம் ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டுமே வந்து முத்திக்கு தடை, ஒரே நோக்கில தான் பார்ப்பார்கள், இருவினை ஒப்பு வந்தவர்கள். ஆகையினாலே தொங்கலான் அடியார்க்கு சொர்க்கங்கள் பொருள் அளவே அப்படின்னு சம்பந்த பெருமான் ஒரு பாடல சொல்லியிருக்கின்ற. தொங்கலான் அடியார்க்கு சொர்க்கங்கள் பொருள் அளவே. அது வந்து யாரு, சிவனடியாராக அருளந்தி சிவம் சொர்க்கத்தை உள்ள சரீரத்தையும் சேர்த்தே யாதனா சரீரம். சொர்க்கண்ணன் நரகண்ணன் ஒண்ணுதான் ஐயா. இப்ப நமக்கு தெரிஞ்சு கொள்வதற்காக வேண்டி நான் சொல்றேன், அது சொர்க்க போகத்துக்குரிய சரீரம், பூதசார சரீரம். இதனால அப்படி சொன்னார் அப்படின்னா முத்திக்கு தடையா இருக்கு. ஏன், ஒருத்தன் சுதந்திரமா செயல்பட விடாம அவனை விலங்கு ஒன்று கட்டி போட்டு உள்ளதுன்னு வச்சுக்குவோம், அந்த விலங்கு இரும்பு விலங்கா இருந்தானே அல்லது பொன் விலங்கா இருந்தானே, நல்ல பொன் விலங்குயா, எப்படி அப்படி மின்னுது பாருங்க, டால் அடிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருமையா நினைச்சிட்டு இருக்கலாமா? அதுல இருந்து விடுபடணும் தான் நினைக்கணும், அதான் அறிவுடம். அதனால சொன்னார், ஏன் இந்த பூதசார சரீரத்தை தனியா சொல்லல, துறக்க உடம்புன்னு பேர். துறக்கம்னா வேற ஒண்ணும் இல்ல, சொர்க்கம்னு அர்த்தம், துறக்க உடம்பு, பூதசார உடம்பு. அதையும் சேர்த்து யாதனா சரீரம்னு ஒரே பேர்ல சொன்னார. ஏன் அப்படின்னா, பொன் விலங்கு போரளின், போரளின்னா அது போல இருப்பதனால், பொன் விலங்கு போல இருப்பதனால் துறக்க உடம்பு, சொர்க்க உடம்பு என்ன சொன்னார், யாதனா சரீரம் என்றார். எவ்வளவு அருமையான விளக்கம். சரி, ஆகி அப்படின்னு இருக்கு, அது வந்து ஆகன்னு இருக்க வேண்டியது ஆகின்னு இருக்கு. பூதனா சரீரம் போனால் புரியட்ட ரூபம் தானே யாதனா சரீரம் ஆக அப்படின்னு இருக்கணும். அப்படின்னாதான் என்னன்னா காரண காரிய பொருள் வருமா. இப்ப சொல்றோம் இல்லையா, என்னையா குளம் தான் நிறைஞ்சிருக்கு, மழை பெய்ய குளம் நிறைந்தது சொல்ற, மழை பெய்ய குளம் நிறைந்தது அப்படின்னா அதுல என்ன பொருள் இருக்கு, காரண காரிய பொருள் இருக்கு. மழை பெய்தது காரணம், குளம் நிறைந்தது காரியம். காரணம் இல்லாம காரியம் நடக்காது. மழை பெய்தது காரணம், குளம் நிறைந்தது காரியம். அதை எப்படி சொல்றோம், மழை பெய்ய குளம் நிறைந்ததுன்னு சொல்றோம் இல்லையா. அந்த பெய்ய அப்படின்னா பெய்தலை செய்ய, அதான் அந்த செய்யன்னு முடிவு பார்த்தா அதை தான் செய்யவனச்சம் அப்படிங்கிறாங்க. அந்த செய்யவனச்சம்னா செய்து என்று மாறி இருக்கிறதா, ஆக ஆகுதலை செய்ய, ஆகங்கிறது செய்யவனச்சம். அது எப்படி இருக்கு பாட்டுல, ஆகின்னு இருக்கு, ஆக என்பது ஆகின்னு இருக்கிறது, செய்யவனச்சம் வந்து செய்த நச்சமாக தெரிந்து இருக்கின்றது. ஆகி என்பது ஏன்னா அது காரிய காரண பொருள்ல இருக்கணும்னா அது வந்து ஆகன்னா இருக்கணும். ஆகவே அது செய்யுள்ள ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆகின்னு இருந்தாலும் நீங்க ஆகன்னே பொருள் கொள்ளுங்க. யாதனா சரீரம் ஆக, இரண்டாம் அடியில யாதனா சரீரம் ஆக அப்படின்னாதான் என்ன, மழை பெய்ய குளம் நிறைந்தது மாதிரி வரும். மழை பெய்ததுனால குளம் நிறைந்தது இல்லையா, புரியட்ட ரூபம் சூக்ம உடம்புல ஏற்கனவே எல்லா விதமான ஸ்தூல உடம்புகளும் அதுல வந்து அடங்கி இருப்பதனால, பூலோகத்துக்குரிய ஸ்தூல உடம்புகள், சொர்க்கலோகத்துக்குரிய உடம்பு, நரகலோகத்துக்குரிய உடம்பு, எல்லா உடம்புகளும் இந்த சூக்ம சரீரத்துக்குள்ள வந்து அடங்கி இருப்பதனால, அடங்கி இருப்பதனால் அந்த வினைக்கேற்ப என்ன சரீரம் வெளிப்படணுமோ அது வெளிப்படுது இல்லையா. எல்லாம் எது வேணாலும் எடுத்து கொடுக்கிறாரு இவர் அப்படின்னா, எல்லாம் வந்து இவர் கடையில இருக்கு, அதனால எந்த பொருள் கேட்டாலும் எடுத்து கொடுக்கிறார், எல்லாம் இருப்பதனால எடுத்து கொடுக்கிறார். அது மாதிரி இந்த சூக்கு உடம்புக்குள்ள எல்லா விதமான உடம்புகளும் அடங்கி இருப்பதனால் வினைக்கேற்ப என்ன உடல் வெளிப்பட வேண்டுமோ அது வெளிப்படுகின்றது. ஆகவே காரண காரிய பொருள் பற்றி, அதான் காரிய காரண பொருள் எல்லாம் ஒண்ணுதான், காரண காரியம் காரிய காரணம். ஆகி என்பது காரிய காரண பொருள் பற்றி வரும் செயவனச்ச திரிவுனா, ஆகன்னு இருக்க வேண்டியது ஆகின்னு இருக்குன்னு பொருள். சரி, அந்த சூக்ம உடம்புல இருந்து யாதனா சரீரம் வருது, சொர்க்கலோக சரீரத்தையும் நீ சேர்த்து வச்சுக்கோ, எல்லாம் யாதனா சரீரம் தான், எல்லாம் துன்பம் தான். ஏன்னா முத்திக்கு தலைச்சது எல்லாம் துன்பங்கயா. நான் நரகலோக சரீரத்தை ஏன் யாதனா சரீரங்க, ஐயோ அது நரகலோகத்துல துன்பத்தை அனுபவத்து துன்ப அனுபவத்துக்கு காரணமா அமைவது. சொர்க்கலோகத்தில் உள்ளதும் துன்ப அனுபவம் தான், ஏன்னா அதுவும் வந்து திருவருள் நெறியில நம்மளை வந்து முன்னேற்றாது, போகத்திலே தான் நம்மளை அமிழ்த்துவோம். அதனால நான் என்ன சொன்னேன், நீ நரகத்தை மட்டும் துன்பமா கருத, நான் சொர்க்கத்தையும் சேர்த்து துன்பமா கருதுதேன். ஆகவே நரகத்துக்குரிய அந்த சரீரத்தின் பெயரையே சொர்க்க சரீரத்துக்கும் பெயரா வச்சுட்டேன். அற்புதமா சொல்ற, யாதனா சரீரமாகி. சரி, அப்ப பொருள் கொள்ளும் போது சொர்க்கலோகம்னா பூதசார சரீரமாகி, நரகலோகம்னா யாதனா சரீரமாகி, என்ன செய்யும், ஏன் சொர்க்கத்துக்கு போது நரகத்துக்கு போது, அந்தந்த போகங்களே அனுபவிப்பதற்கு தான். சொர்க்கத்தின் இன்பத்தையும் நரகத்தின் துன்பத்தையும், இன்ப துன்பங்கள் எல்லாம் இந்த உயிர்களை துய்த்து விடுமா, அந்த சுதந்திரம் உயிர்களுக்கு இருக்கின்றதா, இல்லை. எப்படி துய்க்கின்றது, நாதனார் ஆணை உயிக்க, சிவபெருமானுடைய ஆணை வழி, இந்த உயிர் இந்த உடம்பை எடுத்து இந்த உலகத்திற்கு செல்வதாகுக அப்படின்னு சிவபெருமான் வந்து சங்கல்பம் கொடுத்தார் இல்லையா, அதான் ஆணை, அருளாணை. அந்த அருளாணைப்படி அந்த உரிய சரீரத்தை பெற்று சொர்க்கலோகம் நரகலோகம் இவற்றுக்கு சென்று என்ன செய்கின்றது, இன்ப துன்பங்கள் எல்லாம் துய்த்து, நாதனார் ஆணை உயிக்க, நரகோடு சொர்க்கம்லாம் அடைந்து இன்ப துன்பங்கள் எல்லாம் துய்த்து அப்படி கொள்ளணும். துய்த்துன்னா அனுபவித்து, இன்ப துன்பங்கள் துய்த்து அப்புறம் என்ன செய்யும், தீதிலா அணுவாய் யோனி சேர்ந்திடும். பெரிய பெரிய புண்ணியங்கள், பெரிய பெரிய பாவங்கள், இதெல்லாம் மேலுலகம் கீழுலகம் இவற்றை அனுபவிச்சாச்சு, அவ்வளவுதான வினைகள் முடிஞ்சு போச்சா, ஏராளமா வினைகளை ஈட்டியிருக்கின்றன உயிர்கள். ஆகவே அந்த லோகங்கள்ல அனுபவிக்க வேண்டிய வினைகளை எல்லாம் அந்தந்த லோகங்கள்ல அனுபவிச்சாச்சு, இனி எஞ்சியுள்ள வினைகளை இந்த பூ உலகில் அனுபவிக்க வேண்டியுள்ளது. அப்ப என்ன செய்வது அப்படின்னா, தீதிலா அணுவா யோனி சேர்ந்திடும். அணுன்னா அந்த இடத்துல வந்து சூக்ம உடம்பை சார்ந்து இந்த உயிர்கள் இருக்கும் பொழுது அவற்றுக்கு அணுன்னு பேர். சூக்ம உடம்போடு வந்து நிலத்தில் சென்று, நிலம்னா இந்த நில உலகம் பூ உலகம், இங்க வந்து என்ன செய்யும், யோனி சேர்ந்திடும், கருப்பாசயத்தை தலைப்படும், அதாவது பிறவியை இங்க வந்து எடுக்க வேண்டிய பிறவியை, அது மனிதனோ விலங்கோ அது வினைக்கு தகுந்தபடி இல்லையா, எல்லா விதமான பிறவிகளை எடுக்கக்கூடிய வினைகளையும் செய்து வச்சிருக்கணும் உயிர்கள் சுவிஞான பாடின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப எந்த காலத்துல எந்த எந்த மாதிரி வினைப்படங்களை அனுபவிப்பதற்கு வந்து அந்த கால சூழ்நிலை வந்து ஒத்து வருதோ இல்லையா, அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப அந்தந்த பிறவிகளை கொடுப்பார் அப்படின்னு வருது. ஆகவே கருப்பாசயத்தை தலைப்படும், கருப்பாசயம்னா அந்த கருவை தலைப்படும், பிறவியை எடுக்கும். அப்போ இதுல வந்து அரிய செய்தி என்ன சொல்றாங்க சுவாமி அப்படின்னா, சொர்க்கலோகத்துக்கு போகும்போதும் நரகலோகத்துக்கு போகும்போதும், போகும்போதே அந்த லோகத்துக்குரிய சரீரங்களோடு போகும், சொர்க்கலோகத்துக்கு போகும்போதே பூதசார சரீரத்தை அது எடுத்துடும் போற வழியிலே, நரகத்துக்கு போற வழியிலே அதனா சரீரம். ஆனா திரும்பி வரும்போது அந்த சரீரங்களோடு இங்க வராது. அந்த சரீரங்களை அங்கங்க விட்டுட்டு அவை அழிஞ்சதுன்னா அது வந்து அங்கங்க அழிஞ்ச பிறகு எங்க வரும்? அது இந்த பூலோகத்துக்கு எப்படி வரும்? சூக்கு உடம்போடு மட்டும் வருதான். அது அந்த பாடல், அந்த கருத்து பாடல்ல இருக்கு. தீதிலா அணுவா யோனி சேர்ந்திடும். அணுவாங்கும் போது சூக்கும சரீரத்தோடு கூடி சூக்கும உடம்போடு நிலத்தில் சென்று கருப்பாசைக்கு தலைப்பட சொன்னார். அப்போ திரும்பி வரும்போது சூக்கும் உடம்போடு வருதுன்னு பாடல்ல சொன்னதுனால அந்த உலகங்களுக்கு போகும்போது சொர்க்கலோகத்துக்கு போகும்போது முறையே பூதசார உடம்பை பற்றி கொண்டும் நரகலோகத்துக்கு போகும்போதே யாதனா சரீரத்தை பற்றி கொண்டும் போகும் என்பது நாம அங்க புரிஞ்சுக்கலாம். ஆனா உரையில சுவாமிகள் வந்து ஆசிரியர் நெறிப்படி யாதனா சரீரம்னு ஒரே பேரே சொல்றாங்க. உரையில சொல்றாங்க பாருங்க, நில உலகத்துக்கு வரும்போது அணுவாய் யோனி சேர்ந்திடும், சூக்குடம்போடு வந்து கருவை சேரும். எனவே என்று சொன்னதனால் துறக்க நிலையங்களில் செல்லும் போதும், சொர்க்க நரகத்துக்கு செல்லும் போதும், சொர்க்க நரகத்துக்கு போன பிறகுதான் அந்த உடம்புகளை எடுக்கணும் இல்ல, சொர்க்க நரகத்துக்கு செல்லும் போதும் யாதனா சரீரத்தை பற்றியே செல்லும் என்பது பெற்றான் அரிய செய்தி. சொர்க்கத்துக்கு போகும்போதே அந்த தேவ சரீரத்தோடு போகும், நரகத்துக்கு போகும்போதே அந்த யாதனா சரீரத்தோடு போகும் போற வழி என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார். ஆக இங்கனம் இவ்வாறு அரிய பாடல்கள் வந்து இது வந்து அப்பர் பெருமான் திருமுறையிலும் நாம வந்து காணலாம். துறக்கப்படாத உடம்பை துறந்து அதான் அந்த பூதனா சரீரம் போனா, இந்த தூள உடம்பு போனா இல்லையா, வெந்தூதுவரோடும் இறப்பன். தூதுவர்கள் வெந்தூதுவர்கள்னா யாரு? கடுமையான தூதர்கள், அப்ப யமதூதர்கள். இறப்பன் அப்படின்னா என்ன இருக்கும்? உடம்பை துறந்த பிறகு இறப்பன் சொல்லலாமா? உடம்பு துறந்தாச்சுனாலே அதுவே இறப்பாயிருதே. இந்த இடத்துல இறப்பன் அப்படின்னா கடப்பன் அர்த்தம். இறத்தல்னா கடத்தல், இந்த உலக வாழ்க்கையை கடந்து விட்டாங்கிறது தான் இறந்தான்னு சொல்றோம். நுனிக்கொம்பர் ஏறினார் அகுது இறந்து ஊக்கின் உயிர்கிருதி ஆகிவிடும் திருக்குறள் இருக்கு. நுனிக்கொம்பு வரைக்கும் கொம்புடைய நுனி வரைக்கும், கொம்புன்னா அந்த மரக்கிளை நுனி வரைக்கும் ஏறிட்டான், அதுக்கு மேலே ஏறணும்னாச்சு அவன் உயிருக்கு இறுதி ஆகிவிடும். அப்போ அதையும் கடந்து ஏற நினைத்தார். கடந்துங்க போது என்ன சொன்னார்? அகுது இறந்து, இறந்துன்னு அந்த இடத்துல கடந்து. அத மாதிரி இந்த உடம்பு நீங்கிய பிறகு இறப்பன் அப்படின்னா இந்த உலகத்தை கடப்பன். யாரோட? யமதூதர்களோடு, வெண் தூதுவரோடு இறப்பன். இறந்தால் இரு விசும்பு ஏறுவன். எங்க கடந்து போறீங்க? இந்த உலகத்தை கடந்து எங்க போறீங்க? இரு விசும்பு வானத்தை செல்கின்றேன். யார்? வெண் தூதுவரோடு இறப்பன். இரு விசும்பு ஏறுவன், ஏறி வந்து பிறப்பன். அப்படி இரு விசும்பு ஏறி அவரோடு போய் அங்க மற்ற உலகங்கள்ல அனுபவிக்க வேண்டியதான் அனுபவிச்சுட்டு மறுபடியும் இங்க வந்துதான் பிறப்பன் என்று சொல்லி அருமையாக சொல்கின்றார். இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போயினும். அந்தரமா அந்தரம் வழியா போய் தான், ஆகாயம் வழியா போய் தான் அருநரகில் விழுவதற்கு என்று பாடியிருக்கின்றன. அதனால சொர்க்கலோகம் நரகலோகம் தனித்தனியா உண்டு. சொர்க்கோ நரகம் எல்லாம் இங்கதான் இருக்கு அப்படிங்கிற கருத்து அது சைவ கருத்து இல்லை. அவரவர்களுக்கு பிடித்த கருத்தா இருக்கலாம், அவரவர்களுக்கு பிடித்த கருத்தை அவரவர் சொல்வதற்கு எந்த தடையும் இல்லை. ஆனா அது சைவ கருத்துன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அதுக்கு சாத்திரம் இடம் கொடுக்காது, தோத்திரம் இடம் கொடுக்காது. நரகோடு சொர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியருக்கு அருளினை போற்றி தோத்திரம் சொல்லுது திருவாசகம். இப்பவும் ரெண்டு பாடல்கள் பார்த்தோம், இதுவும் இருக்கு. இது ரொம்ப தெளிவா நமக்கு இருக்கு. என்ன நானிலம்னா? இந்த உலகம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் நால் வகை நிலங்கள். அது முல்லையும் குறிஞ்சியும் முறைமையும் தெரிந்து நள்ளியர் வடிந்து நடுங்குதிர் உறுத்து பாலை என்பதோர் படிமம் கொள்ளும்னு சொல்லியிருக்காங்க சிலப்பதி வார்த்தை. அதனால முல்லை நிலமும் குறிஞ்சி நிலமும் தன்னுடைய வளம் கெட்டு வறண்டு போனால்தான் பாலை நிலம், அது செயற்கை நிலம் தான். இயற்கையாக அந்த நான்கு நிலங்கள் தான் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல். அதனால அந்த உலகத்துக்கு என்ன பெயர்? பூ உலகத்துக்கு நானிலம் என்று பெயர். நான்கு நிலங்கள், இந்த நானிலத்துக்கு வேறாக சொர்க்கமும் உள்ளது நரகமும் உள்ளதுங்கிறதுக்கு போற்றி திருவர்கள் சான்று. நரகோடு சொர்க்கம் நானிலம் புகாமல் மூணை தனித்தனியா சொல்லியிருக்காரு, நரகம் சொர்க்கம் நானிலம். ஆகையினாலே சித்தாந்த கருத்துப்படி திருமுறைகள் கருத்துப்படி நரக உலகம் சொர்க்க உலகம் தனித்தனியாக இருக்கின்றன என்பது நாம் உடன்படும். இங்க நம் பூதனா சரீரம் போன வழி யாதனா சரீரத்தை பற்றுவதற்கும் ஒரு அருமையான கேள்வி வந்துட்டது. ஏன் பூதனா சரீரம் போனா யாதனா சரீரம் பற்றி மேலுலகம் கீழுலகம் போறீங்க, அங்க அந்த யாதனா சரீரத்தை விட்டுட்டு மறுபடியும் இந்த பூலோகம் வரீங்க, பூதனா சரீரம் எடுக்கிறீங்க. இது வந்து தொடர்ந்து இடைவிடாமல் நடந்து கொண்டிருக்குமா, அல்லது கொஞ்சம் இடைவிட்டு இந்த உயிர் ஓய்வெடுத்து அப்புறம் வந்து அடுத்த பிறவிக்குள்ள நுழையுமா அப்படின்னு ஒரு அருமையான கேள்வியை கேட்டுட்டான். என்ன இங்கனம் பூதனா சரீரம் போன வழி யாதனா சரீரத்தை பற்றுவதற்கும் யாதனா சரீரம் போன வழி பூதனா சரீரத்தை பற்றுவதற்கும் காலம் இடையீடு இல்லை போலும் எனில், கால இடையீடு இல்லையோ இந்த உலகத்துல இறந்து போயிட்டதுன்னா உடனே வந்து பூதசார உடம்போ யாதனா உடம்போ எடுத்து சொர்க்க நரகத்துக்கு போயிடும், அங்கேயும் பலன் அனுபவிச்சுட்டா உடனே இங்க இந்த பூலோகத்துக்கு வந்து தக்க பிறவியை எடுத்துக்கொள்ளும். இதுக்கு இடைவெளியே இல்லையோ அப்படின்னு சொன்னால், அகுது உணர்த்துதற்கன்றே வருஞ்செயுள் எழுந்தது என்பது. அதுக்கு விடை கூறதாம்ப்பா, அடுத்த செயுள் வருது. ஆகவே அதை நிறுத்த விடாம அப்படி தொடர்ந்து படிப்பதற்கு ஊக்கத்தை எப்படி கொடுக்கிறார் பாருங்க. அடுத்த செயுள் என்ன சொல்றார், சொர்க்க நரகங்கள் போன பிறகு பூமியில வந்து உடனே பிறந்துருமா, அல்லது கொஞ்சம் தாமதமாகி பிறவி எடுத்தாலும் எடுக்குமா, இது எப்படி, அல்லது இந்த உலகத்தில் இறந்த உடனே உடனே மேலுலகங்களுக்கு போயிருமா, அல்லது அதுலேயும் இடையீடு இருக்குமா, அதுக்கு விடை கூறுகின்றார் அடுத்த பாடல். அது என்னன்னு பார்ப்போம். உடல் விடா யோனி பற்றி உதிப்பினும் உதிக்கும். உடல் விடா யோனி பற்றி உதிப்பினும் உதிக்கும். ஒன்றில் படர் உறாது உறும் பாவத்தால் பாடானம் போர்க்கிடந்து கடனதான் காலஞ்சென்றால் கடுநரக அதனில் வீழ்ந்து அங்கு இடருறும் உருவம் கண்மத்து அளவினில் எடுக்கும் அன்றே. இந்த கடைசி அடியில் இருக்க இடருறும் அப்படின்னு இருக்க கடைசி அடியில் இடருறும் அது முற்றுப்புள்ளி வச்சிடும். அந்த இடத்துல என்ன செஞ்சிடணும், இடருறும்னு முற்றுப்புள்ளி வச்சிடணும். அதுதான் அது வந்து கடைசி அடியில் இடருறும் முற்றுப்புள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிறது பாருங்க, உருவம் கண்மத்து அளவினில் எடுக்கும் அன்றே. அதைத்தான் நம்ம எடுத்துக்கணும் முதல்ல, அதைத்தான் எடுத்துக்கணும். உருவம் கண்மத்து அளவினில் எடுக்கும் அன்றே, கண்மத்து அளவினில் உருவம் எடுக்கும் அன்றே, கண்மத்து அளவினில் அவ்வளவு வினைகளது வன்மை மென்மைகளுக்கு ஏற்ப. நல்வினையா, எவ்வளவு சிறந்த நல்வினை அல்லது எவ்வளவு சாதாரண நல்வினை, அதனுடைய வன்மை மென்மை. தீவினையும் அதனுடைய வன்மை மென்மை, எப்படிப்பட்ட தீவினை, லேசானதா பெருசா, அந்த வன்மை மென்மைக்கு ஏற்ப. அவ்வளவு வினைகளது வன்மை மென்மைகளுக்கு ஏற்ப உருவம் எடுக்கும் அன்றே. உருவம் எப்படி எடுக்கும், இந்த பூதனா சரீரம் தூள உடல் போனா யாதனா சரீரத்தை எடுக்காமல் மற்றும் ஒரு பூதனா சரீரத்தை எடுக்கும். பெரிய வினைகள் ஒன்றும் செய்யலையா, பெரிய புண்ணியம் ஒன்றும் செய்யல, அதனால மற்ற வினைகளையும் இந்த உலகத்திலே அவன் பிறந்து அனுபவிச்சிடலாம் அப்படின்னா இந்த உலகத்திலேயே கூட அடுத்த பிறகு உடனே கிடைச்சிடும். உங்க மேலே மேலுலகம் கீழுலகம் போய் தான் ஆகணும்னு கட்டாயம் இல்லை, அது வினையை பொறுத்தது. பெரிய புண்ணியம் இருந்தா சொர்க்கலோகம் போய் தான் ஆகணும் இல்லையா. இல்லை சாதாரண வினைகள் அப்படின்னா இந்த உலகத்திலேயே பிறந்து என்ன செஞ்சிடலாம், அனுபவித்து விடலாம். ஆகவே அவ்வளவு வினைகளது வன்மை நன்மைகளுக்கு ஏற்ப பூதனா சரீரம் போனவாறே யாதனா சரீரத்தை எடாது மற்றுமோர் பூதனா சரீரத்தை எடுத்தலும் உண்டு. இந்த உடல் போனா இந்த உலகத்திலேயே இன்னொரு உடல், இதை மாதிரியே ஒரு தூள உடல் எடுத்து இங்கே இருப்பது உண்டு. அது மனிதனாகவும் பிறக்கலாம், வேற பிறவையும் பிறக்கலாம், வினையை பொறுத்தது தான் எல்லாம். அத மாதிரி யாதனா சரீரம் போயவாறே, அது மாதிரி மேலுலகத்தையோ கீழுலகத்திலேயோ போய் சொர்க்க நரகங்கள் இருக்கான்னு வைங்களேன், அங்க பூதசார சரீரம் யாதனா சரீரம் இருக்கு, சொர்க்க போகம் நரக போகம்லாம் துய்த்தாச்சு. துய்த்த பிறகு அங்கிருந்து உடனே மறுபடியும் பூலோகத்தான் இருக்கணும் இல்லை, இன்னும் சொர்க்கலோகத்திலேயே அடுத்தாலும் வந்து பிறவியும் எடுக்கலாம், அது மாதிரி நரகத்திலும் அடுத்தாலும் பிறவி எடுக்கலாம் என்று சொல்லுங்க. யாதனா சரீரம் போயவாறே பூதனா சரீரம் எடாது மற்றும் ஒரு யாதனா சரீரத்தை எடுத்தலும் உண்டு, அங்கேயே இன்னொரு யாதனா சரீரத்தை எடுத்தலும் உண்டு. ஆகலான் எடுத்தலும் உண்டு. இது வந்து இடைவிடாம நடக்குங்கிற கருத்தை சொல்றாரு. அப்ப இப்படிதான் இடைவிடாம தான் நடக்கணுமா அப்படின்னு சந்தேகம் வருது. இப்படி இடைவிடாம தான் நடக்கணுமா, இங்கேயே வந்து ஒரு தூள உணவு போனா இன்னொரு தூள உடம்பு எடுத்து இங்கேயே பிறவி எடுக்கலாம், அல்லது மேலையும் கீழையும் போலாம், நரக சொர்க்கத்துக்கும் போலாம், போய் அங்கேயும் கூட அடுத்தடுத்த பிறவிகள் அங்கேயே எடுக்கலாம். அப்ப எப்படியோ இடைவிடாம தான் நடக்குதா அப்படின்னா, இடைவிடாமலும் நடக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். உதிப்பினும் உதிக்கும், உடல் விடா யோனி பற்றி, ஒரு உடல் உடனே அடுத்த உடல் அப்படின்னு அந்த இடைவெளி இல்லாம உதிப்பினும் உதிக்கும்னு சொன்னதுனால அப்படி உதிக்காமலும் இருக்குங்கிறத அங்க புரிந்து கொள்ள வேண்டியது. அதான் எதிரெது அடிய உண்மை கீழே குறிப்பு சொல்றாங்க. உதிப்பினும் உதிக்கும் சொன்னான்னா அடுத்தால என்ன சொல்ல வராரு, அப்படி உதிக்காமலும் இருக்கும்னு அடுத்தால சொல்ல வராரு. அதுக்காக தான் ஒரு உண்மை போட்டுக்கிட்டாரு, உதிப்பினும் உதிக்கும்னு. ஆகவே எதிரெது அடிய உண்மை, ராமனும் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தால லக்குவனும் வந்தான்னு சொல்லும் போது முதல்ல சொன்ன ராமனும் அப்படிங்கிற உண்மை அடுத்து வரக்கூடிய லக்குவனை தழுவுது. அடுத்து வரக்கூடியது தழுவுனா எதிரது தெளிய உண்மை, முன்னாடியே சொன்னதை தழுவுனா இறந்தது தெளிய உண்மை. எல்லாம் ரொம்ப அற்புதமா வச்சிருக்காங்க. ஆகவே அப்போ இடைவெளி விட்டும் உதிக்கும் அப்படின்னா அதை எப்படி கொள்வது அப்படின்னு சொன்னா, இந்த மண்ணுலகத்துல பிறவி முடிஞ்சதுன்னா அப்படி ஓய்வா இருக்கட்டும்னு சாமி அப்படி விட்டுருவாலும் விட்டுருவாரு, பாறை போல பாறைகள்லாம் கிடக்கு இல்லையா, அப்படியே கிடக்கிறது. அந்த மாதிரி இந்த உயிர்கள் வந்து சூக்ம உடம்போடு அப்படியே இந்த உலகத்தில் கிடக்கு, பாடானம் போல் கிடந்து ஒன்றில் படர்கூடாது, ஒன்றிலும் சாராமல் ஒரு விதமான உடம்பு கூட சேராமல், இந்த மண்ணுலகத்து தூள உடம்பு கூட சேராமல், மேல் உலகத்து உடம்பு கீழ் உலகத்து உடம்பு எது கூட சேராம சூக்கு உடம்போடு அந்த உயிர் கூடி அப்படியே பாறை மாறி கிடந்தாலும் கிடக்கும். அப்படி கிடந்து அதான் சொன்னார், ஒன்றில் படர்கூறாது உறும் பாவத்தால் பாடானம்போர் கிடந்து. ஒரு யோனியிலும் தங்காது மிகுந்த பாவத்தினாலே பாடானம் போல், பாடானம்னா பாறை.